புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது தேசிய காற்றாலை தின சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாதன் நூலகம் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்கள் பசுமை மின்சாரம் காற்றாலையின் தொழில்நுட்பமும் பயன்களும் பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களை பகிர நம்முடன் இணைந்துள்ளார். நேயர்கள் அனைவரும் நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் எஸ்ஆர் அரங்கநாதன் நூலக நிர்வாகி கோ சாமிநாதன். இன்றைய தினம் தேசிய காற்றாலை தினம். காற்றாலை என்பது நாம் நமது தேவைக்கான சக்திகளை பெற பயன்படுத்தக்கூடிய ஒரு புதிய விதமான யுக்தி. மக்கள் தொகை பெருக்கம் அதனால் தேவை அதிகரிப்பு தவிர்க்க இயலாத காரணமாக அமைந்துள்ளது. இந்திய விடுதலை அடைந்த பொழுது உலக மக்கள் தொகை 226 கோடி, இந்தியாவின் மக்கள் தொகை 34.5 கோடி. 2023 உலக மக்கள் தொகையானது 778 கோடியாக உயர்ந்துள்ளது. இந்திய மக்கள் தொகை 142.5 கோடியாக, அதாவது 142,57,75,850 மக்கள் தொகை கொண்ட நாடாக விளங்குகின்றது. மக்கள் தொகை அதிகரிக்கும் பொழுது தேவை அதிகரிக்கின்றது. ஆற்றல், மின்னாற்றல், சூரிய ஆற்றல், அணு ஆற்றல் போதுமானதாக இல்லை, எனவே புதிய ஆற்றலை பெற வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கின்றது. வாயுவை பயன்படுத்தி ஏன் ஆற்றலை பெறக்கூடாது என்று தோன்றியதன் விளைவுதான் காற்றாலை. அதிக அழுத்தம் உள்ள இடத்திலிருந்து அழுத்தம் குறைந்த இடத்தை நோக்கி காற்று வீசுகிறது. அந்த காற்றை பயன்படுத்தி காற்றாடிகளை சுழலச் செய்து நீர்நிலைகளில் உள்ள நீரை மேலே கொடர்ந்து விழச் செய்து மின்சாரம் தயாரிப்பதே காற்றாலையின் வேலை. காற்றாலை பெரிசா நாட்டில் கிபி 700 மற்றும் 900 இடைப்பட்ட காலத்திலே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதனை தானியங்கள் உடைப்பதற்கு பயன்படுத்தியுள்ளார்கள். டேனியல் காலடை என்பவர் 29/8/1854 கண்டுபிடித்து அதற்கு காப்புரிமை பெற்றுள்ளார். காற்றாலை மின் உற்பத்தி செய்வதோடு குடிநீர் உபயோகத்திற்கும் வயல்கள் மற்றும் தோட்டங்களுக்கு நீர்ப்பாசன வசதி செய்யவும் காற்றாலை அமைத்து கிணற்றிலிருந்து நீரை எடுத்து பயன்படுத்தலாம். 12 இறக்கைகளையும் 5 மீட்டர் விட்டம் கொண்ட சுழற்சியையும் கொண்ட நீர் இறைக்கும் காற்றாலைகள் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்றே போதுமானதாக இயங்க தொடங்கிவிடும். 1970 தொடங்கி தொடர்ந்து ஆராய்ச்சியின் பயனாக காற்றாலை மின்சாரத்தை டென்மார்க், ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா பெருமுயற்சி பயனால் அடைந்துள்ளன. இந்தியாவில் காற்றாலை கண்டுபிடித்தவர்கள் முகமது மேத்தா ஹுசேன், அவரது சகோதரர் முஸ்தாக் அகமது. அவர்கள் மூங்கிலை பயன்படுத்தி காற்றாலை அமைத்தார்கள். அவர்களது கண்டுபிடிப்பானது மற்ற காற்றாலைகளின் உற்பத்தி செலவை விட மிகவும் குறைவான இருந்தது. குஜராத்தில் குறைந்தபட்சம் 25 காற்றாலைகள் செயல்படுகின்றது. காற்றாலையின் முக்கியத்துவம் என்னவென்றால், காற்றாலைகள் முழுக்க முழுக்க இயற்கையாக வீசும் காற்றிலிருந்து பெறப்படுகிறது. அதனால் எரிபொருள் செலவு இல்லை, எவ்வித நச்சுப் பொருளும் விண்வெளியில் தூவப்படுவதில்லை, புகையில்லை, கரியில்லை, எதுவுமே கழிவுப் பொருளாக வெளியிடுவதில்லை. எண்ணெய் மற்றும் நிலக்கரி ஆகியவற்றின் கடுமையான பற்றாக்குறை விலை உயரும் காற்றாலையின் தேவையை முக்கியத்துவத்தை அதிகப்படுத்துகிறது. காற்றாலைக்காக ஆகும் செலவு முதலீடு தொகையை 6 ஆண்டுகளில் திரும்ப பெற்றுவிடலாம் என்ற விஷயமும் காற்றாலைக்கு சாதகமான அம்சமாக உள்ளது. நீர் இறைக்கும் காற்றாலைகள் அமைத்து கொள்ள தனியார் விவசாயிகளை அரசாங்கம் ஊக்குவித்து வருகின்றது. தமிழ்நாடு எரிசக்தி வளர்ச்சி நிறுவனம் மூலம் காற்றாலை அமைத்துக் கொள்ள முன்வருவதற்கு தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்கள் வாங்குவதற்கு ஆலோசனை மற்றும் கடன் உதவியும் செய்து வருகின்றது. தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் முல்லைக்காட்டில் 1986 முதன் முதலில் காற்றாலை அமைக்கப்பட்டது. அந்த காற்றாலை ஜெனரேட்டர்கள் 55 கிலோவாட் சக்தி கொண்டவை. ஒவ்வொன்றும் 55 கிலோவாட் சக்தி கொண்ட 10 ஜெனரேட்டர்கள் அமைக்கப்பட்டது. தமிழ்நாடு மின்வாரியம் அந்த பணியை மேற்கொண்டது. 1990 காய்த்தாறு காற்று பண்ணையில் ஒவ்வொன்றும் 200 கிலோவாட் சக்தி கொண்ட 30 ஜெனரேட்டர்கள் நிறுவப்பட்டது. 1990 காய்த்தாறு 2வது காற்று பண்ணை திட்டம் செப்டம்பர் மாதம் வரை தமிழக மின் தொகுப்புக்கு 1.17 கோடி யூனிட் மின்சாரத்தை வழங்கியுள்ளது. உப்பந்தல் காற்று பண்ணை அதே காலகட்டத்தில் 69.28 லட்சம் யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி செய்துள்ளது. தமிழ்நாட்டில் ஜெனரேட்டர்கள் அமைப்பதற்கு பொருத்தமான இடங்களாக அமைந்த 3 இடங்கள் கோவை மாவட்டத்தில் பாலக்காட்டு கணவாய் பகுதி, திருநெல்வேலியில் செங்கோட்டை கணவாய் பகுதி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரல்வாய்மொழி பகுதி. இந்த 3 பகுதிகளிலும் கணவாய் பகுதியில் வேகமான காற்று வீசுவதற்கு வழி செய்கின்றது. நீர் இறைக்கும் காற்றாலை அமைத்துக் கொள்ள தனியார் விவசாயிகளுக்கு அரசாங்கம் ஊக்கப்படுத்தி அதன் பயனாக தமிழ்நாட்டில் திருமங்கலம், ராஜபாளையம் ஆகிய ஊர்களில் 2 தனியார் நிறுவனங்கள் காற்று டர்பன்களை நிறுவி மின்சார உற்பத்தி செய்து தமிழக மின்வாரியம் விலை கொடுத்து பெற்றுக்கொள்கிறது. இந்தியாவில் மகாராஷ்டிரம், ஆந்திரம், ஒடிசா, குஜராத், கர்நாடகம், தமிழ்நாடு மற்றும் மத்திய பிரதேச முதலிடங்களில் காற்றுப்பண்ணைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இவற்றின் மொத்த சக்தி 2023 42.633 ஜிகாவாட். இது உலகில் நிறுவப்பட்ட 4வது பெரிய காற்றாலையாகும். உலகில் அதிகமான காற்றாலை பயன்படுத்தும் 10 நாடுகளில் சீனா, அமெரிக்கா, ஜெர்மனி, இந்தியா, ஸ்பெயின், யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ், பிரேசில், கனடா, இத்தாலி. தமிழ்நாட்டில் மின்னாக்கிகள் செயல்படும் முல்லைக்காடு, புளியங்குளம், கயத்தாறு, சுல்தான்பேட்டை முதல் 4 கிராமங்களில் உற்பத்தியாகும் மொத்த மின்சாரம் 3 மெகாவாட் அளவுதான். இது அப்படியொன்றும் அதிகமில்லை என்றாலும் இன்னும் பல இடங்களில் மின்னாக்கிகளை செயல்படுத்துவதன் மூலம் தமிழ்நாட்டில் 2000 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். 800 அனல் நிலையத்தின் மொத்த மின் உற்பத்தி அளவு 480 மெகாவாட் என்பதை ஒப்பு நோக்கினால் அதை காட்டிலும் காற்று மின்னாக்கிகள் மூலம் கிடைக்கும் உற்பத்தி செய்யும் மின்சாரத்தின் அளவு 4 மடங்காக இருக்கும். அனல் மின் நிலையங்களை இயக்குவதற்கு ஆகும் செலவு மிக அதிகம். அதனோடு ஒப்பிடும் பொழுது காற்று மின்னாக்கிகளை அமையும் செலவே இல்லை. எதிர்காலத்தில் காற்று மின்னாக்கிகள் மூலம் தமிழகத்தின் மின்சார தேவையை பூர்த்தி செய்யும் முயற்சி மிகுந்த முக்கியத்துவம் பெறும். பொதுவாக காற்றாலைகளையும் காற்று டர்மினல்களையும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் அமைக்கலாம். நன்றாகவும் பலமாகவும் காற்று வீசுகின்ற இடங்களே எவ்வளவோ உள்ளன. கிராமப்புற மக்களை கேட்டால் தங்கள் கிராமத்திற்கு வெளியே மலைப்பகுதியில் காற்று நன்கு வீசுவதாக கூறுவார்கள். கடலோர பகுதிகளில் உண்மையில் பலத்த காற்று வீசும். தமிழ்நாட்டில் காற்றாலைகளையும் காற்று மின்சக்திகளையும் நிறுவ உகந்த இடங்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதை பார்த்தால் அவையெல்லாம் கடலோர பகுதிகளிலிருந்து மிகவும் விலகியுள்ளன என்பது வியப்பிற்குரிய ஒன்றாகவே உள்ளது. தென்னிந்தியாவில் மேற்கு திசையில் வடக்கிலிருந்து தெற்கே நோக்கி பெரும் சுவர் போல தொடர்ச்சியான மலைத்தொடர்கள் அமைந்துள்ளன. அவற்றை மேற்கு தொடர்ச்சி மலைகள் என்று அழைக்கிறார்கள். அந்த மலைத்தொடரில் பல இடங்களில் இடைவெளிகள் உள்ளன. மலைகளுக்கிடையே உள்ள இடைவெளிகளை கணவாய்கள் என்று கூறுவார்கள். நம் தமிழகத்தின் மேற்கெல்லையில் பாலக்காட்டு கணவாய், செங்கோட்டை கால்வாய் கணவாய், அருள்வாய் மொழி கணவாய் முதலிய பல கணவாய்கள் உள்ளன. மின் உற்பத்தி செய்வதோடு குடிநீர் வசதி ஏற்படுத்தவும், வயல்கள் மற்றும் தோட்டங்களுக்கு நீர்ப்பாசன வசதி செய்யவும், காற்றாலைகளை அமைத்து கிணற்றிலிருந்தும் ஏரிகள் மற்றும் ஆறுகளிலிருந்தும் நீரை இறைக்க தொடங்கினால் தமிழகம் முழுவதும் பம்பு செட்டுகளுக்காகவும் அவற்றை இயக்குவதற்காகவும் செலவிடும் எரிபொருள் மற்றும் மின்சாரத்திற்கு கொட்டி குவிக்கப்பட்டு வரும் சில கோடி ரூபாய்கள் மீதமாகும். பம்பு செட்டுகளை இயக்க பயன்படுத்தி வரும் மின்சாரத்தை இதர தொழில்களுக்கு பயன்படுத்த வழி ஏற்படும். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உந்து சக்தியாக விளங்கும். காற்றாலை மிகுந்த பலனை அளித்தாலும் அவற்றிலும் சில பாதகமான அம்சங்கள் உள்ளன. காற்றாலை மூலம் சக்தியை உற்பத்தி செய்வதில் சில பாதகமான அம்சங்கள் இல்லாமல் இல்லை. அனல் மற்றும் புனல் மின் நிலையங்களை மிக குறைவான இடத்தில் அமைத்து விடலாம். ஆனால் காற்று பண்ணைகளை அமைக்க 100 ஏக்கர் நிலம் தேவைப்படும். அதேபோல நீர்மின் நிலையத்தின் அதன் மூலம் உற்பத்தி சக்தியையும் திட்டமிட்டபடி தேவையான எரிபொருளை அளிப்பதன் மூலம் உற்பத்தி செய்யலாம். ஆனால் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தில் அதன் முழு உற்பத்தி சக்தியாகும் பயன்படுத்த எல்லா காலங்களிலும் முடியாது. ஒரே ஒரு நாளில் கூட ஒரு சமயம் வேகமாகவும் மற்றொரு சமயம் மெதுவாகவும் தான் காற்று வீசும். குறிப்பிட்ட அளவுக்கு குறைவாக காற்று வீசும் பொழுது மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுவிடும். அதை வெளியிலிருந்து யாராலும் எந்த வகையிலும் கட்டுப்படுத்த முடியாது. எனவே காற்றாலை ஜெனரேட்டரின் உற்பத்தி சக்தியில் சராசரியாக 20% மின்சக்தியை பெற முடியும். அதனால் காற்றாலை மூலம் உற்பத்தியாகும் மின்சக்தியின் விலையும் ஒரு யூனிட்டுக்கு ₹1.90 ஆகிவிடுகிறது. அதாவது அதிகமான முதலீட்டுக்கு தொகையும் கணக்கில் எடுத்துக்கொள்வதால் யூனிட் விலை அதிகமாகிறது. காற்றாலை மூலம் உற்பத்தியாகும் மின்சாரத்தின் தரமும் மிக குறைந்ததாகும். அதாவது மிக குறைந்த அழுத்த மின்சாரமே லோ வோல்டேஜ் காற்றாலை மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது. 400 அளவிலான காற்றாலை மின்சாரத்தை 11,000 மின்சாரமாக மாற்றித்தான் பொது தொகுப்புக்கு அனுப்ப முடியும். அதற்கு தனியாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மரும் தேவை. இதற்கென்று ஒரு நிலையான மின் தொகுப்பும் எப்பொழுதுமே தேவைப்படும். தமிழ்நாடு மின்சார வாரியம் காற்றாலை மின் உற்பத்தியை தனியார் துறை தொழிற்சாலைகளும் மேற்கொள்வதை ஊக்குவிப்பதற்காக ஒரு புதிய திட்டத்தை அமுல்படுத்தியிருக்கிறது. பலமாக காற்று வீசும் பகுதிகளில் உள்ள தனியார் தொழிற்சாலைகள் காற்றாலை ஜெனரேட்டர்களை நிறுவி மின்சக்தியை உற்பத்தி செய்தால் அந்த மின்சாரத்தை அந்த தொழிற்சாலை தனக்கு வேண்டுமென்றால் பயன்படுத்தி கொள்ளலாம். அல்லது நமது மாநிலத்தில் வேறொரு பகுதியில் உள்ள அந்த ஆலைக்கு சொந்தமான வேறொரு தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி மாற்றி அனுப்புவதற்கு தமிழ்நாடு மின்சார வாரியமே உதவி செய்கிறது. அதாவது அந்த ஆலைகள் உற்பத்தி செய்யும் குறைந்த அழுத்த காற்றாலை மின்சாரத்தை டிரான்ஸ்ஃபார்மர் மூலம் மிகு அழுத்த மின்சாரமாக்கி மின்சார வாரிய பொது தொகுப்பில் சேர்த்துவிட்டு அதற்கீடான மின்சாரத்தை மாநிலத்தின் வேறு பகுதியில் உள்ள அதே தனியார் தொழிற்சாலைக்கு பொது தொகுப்பிலிருந்து மின்சாரத்தை வழங்குகிறது. இப்படி மாற்றி கொடுப்பதற்காக 2% கட்டணத்தை வசூலித்துக் கொள்கிறது. தனியார் துணையினர் காற்றாலை மூலம் உற்பத்தி செய்யும் மின்சாரம் தங்கள் சொந்த உபயோகத்திற்கு தேவையில்லை என்று கருதினால் அதை மின்சார வாரியமே யூனிட் 1 1 வீதம் கொடுத்து விலைக்கு வாங்கிக் கொள்ளவும் தயாராக இருக்கிறது. இந்த 8வது 5ஆண்டு திட்ட காலத்தில் தமிழகத்தில் 100 MW திறனுள்ள காற்றாலைகளை நமது மாநிலத்தில் அமைப்பதற்கு தமிழக மின்சார வாரியம் திட்டமிட்டுள்ளது. இந்த பணியில் தனியார் துறையினரும் ஈடுபட்டு துணை புரிந்தால் காற்று பண்ணையின் மூலம் மின்சக்தி உற்பத்தி செய்யும் பணி மேலும் பன்மடங்கு பெருகும். உற்பத்தியாகும் மின்சாரத்தின் அளவும் பன்மடங்கு அதிகரிக்கும். அடிக்கடி மின்வெட்டுக்கு ஆளாகி அவதி வரும் தனியார் துறை தொழிற்சாலைகள் காற்றாலை அமைப்பில் கவனம் செலுத்தினால் தங்கள் சொந்த மின்சாரத்திலேயே தங்கள் ஆலைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம், மின்வெட்டிலிருந்தும் தப்பலாம். காற்றாலையின் பயன்பாடும் காற்றாலையை உற்பத்தி செய்யும் மின்சாரத்தை பற்றி அறிந்து கொண்டோம். காற்றாலை எவ்வாறு அமைக்கப்படுகிறது அதன் பாகங்களை பற்றி தெரிந்து கொண்டால் காற்றாலையில் மிகவும் முக்கியமான பாகம் கோபுரமாகும். ஆங்கிள்கள் எனப்படும் 4 கால்களையும் உச்சியில் 100 mm பொருத்தப்பட்ட உறுப்பு 7 m உயரம் கொண்டது. 4 கால்கள் சிமெண்ட் கட்டிடத்தில் புதைக்கப்பட்டு பூமியில் நிற்கிறது. இதை நிறுவும் பொழுது குழாயின் மட்டம் நீர்மட்டத்துடன் சமமாக இருந்தால் இதர பாகங்கள் நன்றாக வேலை செய்ய ஏதுவாகும். தலைவால் உதவிவால். காற்றாலையின் தலைப்பாகம் கோபுர குழாயின் மீது பொருத்தப்பட்டு எல்லா பக்கங்களிலும் சுழலுமாறு செய்யப்பட்டுள்ளது. தலைப்பகுதியின் மேற்புறம் 2 பில்லோ பிளாக் பேரிங்குகள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த பேரிங்குகள் சாப்டின் இயக்கத்தை முறைப்படுத்துவதுடன் தானியங்கிய சாப்டின் தள வேறுபாட்டையும் நன்கு சீர்படுத்துகிறது. காற்றில் உள்ள தூசியும் நீரும் பேரிங்குக்குள் செல்ல விடாமல் அதன் பக்க அமைப்புகள் பாதுகாக்கின்றன. 2 அங்குல ஷாப்டின் முன்பக்கத்தில் சுழற்சி என்ற அமைப்பு பொருத்தப்பட்டிருக்கிறது. பின்பக்கத்தில் கிராங் என்ற உறுப்பு வெல்டு செய்யப்பட்டு பொருத்தப்பட்டுள்ளது. காற்றாலையின் சுழற்சி 6 ஆரங்களுடன் இறக்கைகளை தாங்குகிறது. தலைப்பகுதியின் பின்பகுதியில் வாழ்பாகம் பொருத்தப்பட்டு பக்கவாட்டில் அசைய வழி செய்யப்பட்டிருக்கிறது. அசைவை கட்டுப்படுத்த ஸ்பிரிங் பொருத்தப்பட்ட ராக்சட் கருவி உதவுகிறது. காற்றாலை வேலை செய்யும் காலங்களில் வால் சுழற்சியின் நேர் பின்புறம் இருக்கும். இதை அந்த இடத்தில் நிறுத்தி பிடித்து கொள்ள உதவி வால் பகுதி பொருத்தப்பட்டிருக்கிறது. ஒரு வில் பகுதி உதவி வால் பகுதியை வால் பகுதியோடு இறுக்கமாக இணைக்கிறது. உதவி வால் சுழற்சிக்கு இணையாகவும் வால் பின்புறமும் இருக்கும். காற்றாலை வேலை செய்யும் பொழுது தலை சுழற்சி வால் உதவி வால் ஆகியவை எல்லாம் சேர்ந்து கோபுர குழாயின் மீது காற்றின் திசைக்கேற்ப வால் பகுதியின் மீதும் படும். காற்றின் அழுத்தத்தால் திருப்பப்படுகிறது. 360 டிகிரி முழுச்சுற்றுக்கு இப்பகுதிகள் திரும்பும்போது காற்றாலை நீரை இறைத்து கொண்டிருக்கும். அதனால் வால் பகுதி காற்றின் திசைக்கேற்ப தானியங்கி சுழற்சி பகுதியை காற்றை நோக்கி திரும்பவும் கருவியாகும். காற்று அதிகமாகும் போது உதவி வால் 32 km வேக காற்றுக்கு மேல் அதன் பின்னால் பொருத்தப்படவில்லை அழுத்த அதன் மேல் படும் காற்று உதவுகிறது. இந்த கட்டத்தில் வால் பகுதி உதவி வாளால் விடுவிக்கப்பட்டு காற்றின் திசைக்கேற்ப திரும்புகிறது. தலைப்பகுதி சுழற்சியில் காற்றின் பக்கவாட்டு அழுத்தத்தால் காற்று வீசும் திசையை நோக்கி தள்ளப்படுகிறது. இந்த செயல் மிகவும் கட்டுப்பாட்டுடன் நடக்க வில் அதாவது ஸ்பிரிங் பொருந்திய ரசாட் உதவுகிறது. முடிவில் சுழற்சி காற்றின் திசைக்கும் வாளின் பக்கத்திலும் இணையாக தள்ளப்படுகிறது. இந்த நிலையில் காற்று சுழற்சியை தாண்டி அழுத்தம் கொடுக்காமல் ஓடிவிடும். அதனால் காற்றாலைக்கு அதிக வேக காற்றிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. காற்றாலையில் இது ஒரு தானியங்கி பாதுகாப்பு காவல் சாதனமாகும். மீண்டும் காற்றாலையை ஓட்டுவதற்கு வால் பகுதியில் தொங்கும் கயிற்றை இழுத்தால் ரசாட் இழுக்கப்பட்டு அதன் பிடிப்பு தளரும். காற்றின் மீது பக்கவாட்டில் அழுத்தம் கொடுத்து காற்றை நோக்கும் வகையில் சுழற்சி அமைக்க வேண்டும். சுழற்சி ஓட ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் காற்றை கீழ் நோக்கி இழுத்து கொண்டே முன்னர் இருந்த திசையில் வால் பகுதியை தள்ளி முடிவில் கொஞ்சம் வேகமாக தள்ளினால் வால் உதவி வாளுடனும் தலையுடனும் இறுக்கமாக பொருந்திவிடும்.
நேயர்களே, காற்றாலை குறித்த பல்வேறு தகவல்களை கேட்டிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். நேயர்களே, இதுபோன்ற கருத்துக்களை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.